الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قال أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேர் நாமத்தினால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றவர்களாக அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தாலாவுடைய நெல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களிடத்திலே இருந்து பல வகையான கடமைகளை எதிர்பார்க்கிறான். அந்த கடமைகள் நாம் எமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, எங்களுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, எங்களுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, எங்களுடைய பெற்றாருக்கு உற்றார் உறவினர்களுக்கு எங்களை பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு என்றெல்லாம் பல்வேறுபட்ட கடமைகளை சுமந்தவர்களாகத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு மனிதனை தன்னுடைய ஹலீஃபாவாக அனுப்பியிருக்கிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பு சம்பந்தமாகவும் விசாரிக்கப்படும் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எத்தனையோ வகையான பொறுப்புகளுக்கு மத்தியிலே நாம் எங்களுடைய குடும்பம் என்ற வட்டத்துக்கு வெளியால் இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கு, உலகத்தில் இருக்கின்ற ஏனைய சமுதாயங்களுக்கும் செய்ய வேண்டிய பல கடமைகளை பற்றி இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் ஒரு மனிதன் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திக்கக்கூடாது. தன்னை சூழ பல்வேறுபட்ட மதங்களை சேர்ந்தவர்கள், பல்வேறுபட்ட இனங்களை சேர்ந்தவர்கள், பல வகையான குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் எனது கடமைகளை செய்ய வேண்டுமே என்று ஒரு முஸ்லிம் யோசிக்க வேண்டும். நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 4ஆம் தேதி இந்த நாட்டிலே 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் நின்று ஆற்ற வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை பற்றி சிந்திப்பதுதான் இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து வருகிறோம். இந்த நாட்டிலே இருந்து பிரிக்க முடியாத அங்கமாக இந்த நாட்டிலே இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கடமைதான் இந்த நாட்டுக்கு நாங்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும், தேசபக்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், பேட்ரியோட்டிசம் எனப்படுகின்ற அந்த தேசத்தின் மீதான அன்பு ஆதரவு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். மாறாக எமது மார்க்கம் இஸ்லாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் என்ன யோசிக்க வேண்டும்? அந்த 4ஆம் தேதி தேசிய கொடியை உயர்த்தி இந்த தேசிய கீதத்தை பாடுவதனால் மாத்திரம் எங்களுடைய தேசபக்தியை, இந்த தேசத்தின் மீதான பற்றை, நாட்டு பற்றை வெளிப்படுத்த முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் முதலாவது கேட்டு பார்க்க வேண்டும். பார்க்கிறது அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தேசபக்தி என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்களை மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கும் நாங்கள் சேவைகளை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து வளங்களையும் அனைத்து ரிசோர்ஸையும் நாங்கள் நேசிப்பது மாத்திரமல்ல, அந்த ரிசோர்ஸுகளை வளர்ப்பதற்கான சகல முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இந்த நாட்டை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களால் ஆன சகலவிதமான பங்களிப்புகளையும் கண்ட்ரிபியூஷன்ஸையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது தேசத்தின் பக்தியின் பாட்பட்ட விஷயமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே வெறுமனே தேசிய கொடியை மாத்திரம் ஏற்றுவதனால் அல்லது தேசிய கீதத்தை மாத்திரம் பாடுவதனால் எங்களுடைய தேச பக்தி வெளிப்பட மாட்டாது. உண்மையாகவே இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக, இந்த நாட்டின் சட்டங்களுக்கு கட்டுப்படுபவர்களாக, இந்த நாட்டை வளர்ப்பவர்களாக, இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா இனங்களுக்கும் பிரயோசனம் தருபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையில் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கங்களோடு நாங்கள் உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். நாம் இந்த நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்படுவோம், இந்த நாட்டை நாங்கள் வளப்படுத்துவோம், இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை எல்லாம் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்றெல்லாம் கூறித்தான் நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த நாட்டிலே வாழ்கிறோம். அந்த உடன்படிக்கை செய்து கொண்டதனால்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற சகலவிதமான வளங்களையும் பயன்படுத்துவதற்கான அனுமதி எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு இலவசமான ஒரு சுகாதார சேவை வழங்கப்படுகிறது, இலவசமான கல்வி சேவை வழங்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அரசாங்கங்களிடமிருந்து எங்களுக்கு பல்வேறுபட்ட சலுகைகளும் உரிமைகளும் கிடைத்திருப்பது நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகளாக இருப்பதனால்தான். இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருப்பது என்றால் என்ன? இந்த நாட்டுக்கு துரோக பணங்களை வளர்ப்பது இந்த நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்படுவது என்பதாகும். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், நிச்சயமாக மூமின்கள் என்பவர்கள் யார், அவர்கள் மற்றவர்களோடு செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளையும் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளையும் பாதுகாத்து பேணி வருவார்கள், அவர்கள் தான் மூமின்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த வகையில் இந்த நாட்டில் நாம் தொடர்ந்தும் வாழுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டின் சட்டங்களுக்கு அவை பாவத்துக்கு அழைக்காத போது, அல்லாஹு தஆலாவுடைய ரசூலுடைய சட்டங்களுக்கு முரண்படாத போது நாங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது எங்களுடைய புத்தி சொல்லுகின்ற, எங்களுடைய மார்க்கம் சொல்லுகின்ற ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாட்டிலே கடத்தல் செய்வது தடுக்கப்பட்டது என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தால் கடத்தல் செய்வதும் நாட்டு துரோகம் மாத்திரமல்ல, அது மார்க்கத்துக்கும் செய்கின்ற துரோகமாகத்தான் இருக்க முடியும். இந்த நாட்டிலே கள்ள நோட்டுகளை அச்சிடுவது பாவம் என்று அல்லது குற்றம் தேச துரோகம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு கட்டுப்படுவதும் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் துணை போவது தேச துரோகம் என்று சொல்லப்பட்டால் அதற்கு கட்டுப்படுவதும் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரிகளே, இந்த நாட்டிலே இந்த அரசாங்கங்கள் போடுகின்ற சட்டங்கள் எங்களுக்கு விருப்பமானவையாக இல்லை என்றால் அதற்காக வேண்டி வன்முறையிலே இறங்க தேவையில்லை, அதற்காக வேண்டி பாராளுமன்றம் செல்லலாம், அதற்காக வேண்டி நீதிமன்றம் என்ற ஒன்று திறந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்றால் எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான ஆயுதமாகிய வாக்குரிமையை பயன்படுத்தி அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான உரிமையும் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் வன்முறையிலே இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய பக்கத்து நியாயங்களை அப்படிப்பட்ட நிலைகளிலே எடுத்துச் செல்வதற்கான சுதந்திரம் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாப்பது, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் நின்று சத்தியத்தை சொல்லுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடிப்படையில் இந்த நாட்டிலே இந்த நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த நாட்டின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க முடியும். காபிர்களுக்கு தானே உடன்படிக்கை செய்திருக்கிறோம், எனவே அவற்றை மீறலாம் என்று யாராவது யோசித்தால் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையான விதிகளுக்கு முரண்படுகிறார்கள் என்ற உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்களும் அவர்களுடைய தகப்பனாரும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி மதீனாவிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெளியே வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குறைசி காபிர்கள் இந்த ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அணுகி கேட்கிறார்கள், நீங்கள் இப்போது மதீனாவுக்கு போக இருக்கிறீர்கள், அங்கு சென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும், நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் அந்த முஹம்மதோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களோடும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதில்லை, எங்களுக்கு எதிராக போராடுவதில்லை என்று நீங்கள் வாக்குறுதி தர வேண்டும், அப்போதுதான் நாங்கள் உங்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு அனுமதிப்போம் என்று அந்த குறைஷி காபிர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, மிகவும் இக்கட்டான ஒரு கட்டம். இந்த இரண்டு சஹாபிக்களும் இப்போது அந்த காபிர்களுடைய அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உடன்படிக்கைக்கு இணங்குகிறார்கள், அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள், வாக்குறுதி கொடுத்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி போவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கான விருப்பம் இருக்கிறது. பத்ரிலே கலந்து கொள்வதற்கு யா ரசூலல்லாஹ், நான் விருப்பமாக இருக்கிறேன், ஆனால் இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன், நான் இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்தின் சிறப்பான ஒரு பண்பை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த யுத்தத்துக்கு வர வேண்டாம், நஃபீபி வஅதிஹிம் வ நதவக்கல் அலல்லாஹ், நாங்கள் அல்லாஹு தஆலா வின் மீது தவக்குள் வைப்போம், நாங்கள் அவர்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை பாதுகாப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்களை நம்பி ஒரு அமானிதத்தை ஒப்படைக்கின்ற பொழுது, அவர்கள் எங்களை நம்பி ஒரு உடன்படிக்கையை செய்கின்ற பொழுது, அந்த உடன்படிக்கையை பேணுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. தேச துரோகம் என்றால் என்ன? இந்த நாட்டின் சட்டங்களுக்கு விரோதமாக போர்க்கொடி தூக்குவது அல்லது அதற்கெதிராக ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக இருக்கும் என்ற உண்மையை முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சகோதரர்கள், நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றோம் என்ற வகையிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களும் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களையும் நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் மீது நாங்கள் பாசத்தை பொழிய வேண்டும், அவர்களோடு இரக்கமாக நடக்க வேண்டும். இதுவும் நாட்டுப்பற்றை சேர்ந்த ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, உலகத்தில் இருப்பவர்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், வானத்தில் இருக்கின்ற அல்லாஹு தஆலா உங்களோடு இரக்கமாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் ஒரு முஸ்லீம் தனது கருணையை பொழியக்கூடியவனாக இருக்க வேண்டும், அது இந்த நாட்டில் இருக்கின்ற பிரஜைகள் அனைவரையும் தழுவிய இரக்கமாக இருக்க வேண்டும். இது இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய சமூக கடமையாக இருக்கிறது, அதுவும் நாட்டுக்கு செய்கின்ற ஒரு நாட்டின் பாசமாக இருக்கிறது. இது முதலாவது விஷயம். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள், உங்களுக்கு மத்தியில். அப்போது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு மத்தியில் இரக்கம் கொள்ளுகிறோம் தானே என்று சொன்னார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் இரக்கம் கொள்வது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் இரக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களாகிய நாம் எங்களுக்கு மத்தியில் மாத்திரம் உதவிகளை செய்வதற்கு மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஏழ்மையில் இருக்கிறார், கஷ்டத்தோடு இருக்கிறார், துன்பத்தோடு இருக்கிறார், அவரும் எங்களுடைய பக்கத்து வீட்டார், அவரும் ஒரு மனிதர், அவருக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, எனவே நாங்கள் அவரை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் அவரை இரக்கமாக பார்க்கின்ற பொழுது அதுவும் தேசப்பற்றை சேர்ந்த ஒன்றாக இருக்கும், நாட்டுப்பற்றை சேர்ந்த ஒன்றாக இருக்கும். எமது பக்கத்து வீட்டார் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அவருக்கு எங்களால் வார்த்தை அளவிலோ செயலளவிலோ மற்றும் எந்த ஒரு அடிப்படையிலும் தொண்டரவுகள் இடம்பெறக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். எப்போது உங்களுடைய தொந்தரவு மற்றவனுக்கு இருக்கிறதோ, உங்களுடைய பக்கத்து வீட்டானுக்கு இருக்கிறதோ, அந்த நேரத்தில் நீங்கள் தொந்தரவு கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு ஈமான் கிடையாது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு பௌத்தராக இருக்கலாம், ஒரு இந்துவாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், அவரும் மனிதர், அவரும் ஒரு பக்கத்து வீட்டார். எனது நான் பிரயாணம் செய்கின்ற பொழுதும் எனது வாகனத்திலே எனது பக்கத்து ஆசனத்தில் அமர்ந்து அவர் செல்கிறார் என்றால், அவரோடு புன்முறுவல் பூப்பது, அவருக்கு தொந்தரவில்லாமல் நடந்து கொள்வது, எமது கையடக்க தொலைபேசியின் உரையாடலின் பொழுது அவருடைய உள்ளம் புண்படும்படியாக பேசாமல் இருப்பது எல்லாம் இந்த தேசத்தின் மீது கொண்ட அபிமானத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். எனவே கொடியை ஏற்றுவதற்கும் தேசிய கீதத்தை பாடுவதற்கும் தயாராகிக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எமக்கு பக்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு எந்த அளவு தூரம் நேசத்தையும் பாசத்தையும் கொண்டு பழகுகிறோம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனிதர்களோடு இரக்கமாக இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற செடி கொடிகளாக இருக்கலாம், பயிர் பச்சைகளாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், கடல்களாக இருக்கலாம், அவை அனைத்தையும் நேசிப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கிறது. நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு பலன் தருகின்ற ஒரு மரத்தை வெட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது தேச துரோகம் மாத்திரமல்ல, நிச்சயமாக நாங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிராக செயல்படுகிறோம் என்ற முடிவுக்கும் நாங்கள் வர வேண்டும். அவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் ஒரு நாளும் தனது வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீரை பாதையில் செல்லுகின்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் வகையிலே அவன் பாதையிலே திசை திருப்ப மாட்டான். தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அசுத்தங்களை கொண்டு வந்து அவன் பாதையிலே கொட்ட மாட்டான். சுதந்திரத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்திலே உதவியாக இருக்கிறோம், ஒத்தாசையாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிவிருத்தியிலே கவனம் எடுத்தார்கள். அது மக்காவிலாக இருக்கலாம், மதீனாவிலாக இருக்கலாம். ஒரு தடவை சொல்லிக் காட்டினார்கள், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு வித்தை ஊன்றுவானாக இருந்தால், ஒரு மரத்தை நாட்டுவானாக இருந்தால், அந்த மரம் ஒரு பெரிய ஒரு விருட்சமாக மாறி அதிலிருந்து ஒரு பறவை சாப்பிடுமாக இருந்தால், ஒரு மனிதன் சாப்பிடுமாக இருந்தால், அதே நேரத்தில் ஒரு கால்நடை சாப்பிடுமாக இருந்தால், நிச்சயமாக அவனுக்கு அது சதக்காவாக மாறும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த என்வாயன்மெண்டை, இந்த சூழலை நாங்கள் நேசிக்க வேண்டும். இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மரமும் எனக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் சொந்தமானது. இங்கிருக்கின்ற ஆறுகளிலே நான் அசுத்தத்தை கலக்கக்கூடாது. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மிருகமும் என்னுடைய இரட்சகனுடைய படைப்புகள், அவற்றை நான் நேசிக்க வேண்டும், அவற்றுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவற்றுக்கு அநீதி இழைக்கக்கூடாது என்ற உணர்வு நிச்சயமாக சுதந்திரத்தை கொண்டாடுபவர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியிருக்கிறது. ஒருமுறை ஒரு மனிதன் பாதையிலே நடந்து செல்கின்றான். அவன் அந்த பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரம், ஒரு முள்ளை கொண்டிருக்கின்ற ஒரு மரத்தை அவன் சொன்னார்கள். அந்த முள்ளு தரக்கூடிய ஒரு மரத்தை அவன் பாதையிலிருந்து அப்புறப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறான், மாத்திரமல்ல அவனுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, எனவே ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற பொழுது மனிதர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களுடைய மார்க்கம் என்ற எல்லையையும் கடந்து நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். அது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த நாட்டின் மீது உண்மையான பாசம் பற்றி இருக்கமாக இருந்தால் இந்த நாட்டிலே இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினத்தையும், அது மிருகமாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், பயிர் பச்சையாக இருக்கலாம், அவை அனைத்தையும் பாதுகாப்பதையும் நாம் எமது குறிக்கோளாக கொள்ள வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை மிக முக்கியமாக சொல்லிக் காட்டினார்கள். ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே ஒரு தொற்று நோய் உள்ள ஒரு ஒட்டகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒட்டகத்தை நோய்கள் இல்லாத ஒரு ஒட்டகம் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் மிருகங்களின் மீது இரக்கம் கொண்டிருந்தார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக யோசித்தார்கள் என்று பாருங்கள். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் எங்கு சென்றாலும் அங்கிருக்கின்ற மிருகங்களை கூட அவன் நேசிப்பான், அங்கிருக்கின்ற மரங்களை கூட அவன் நேசிப்பான். எந்த அளவுக்கு என்றால், லா யபூலன் அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிம் ஸும்ம யக்தஸில மின்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நாளும் ஒரு இடத்திலே தேங்கி இருக்கின்ற தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம், அதற்கு பிறகு அதிலே நீங்கள் குளிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். எந்த அளவு தூரம் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழலின் மீது இரக்கம் கொண்டிருந்தார்கள்,
நிச்சயமாக ஒரு சூழல், அது ஒரு தண்ணீராக இருக்கலாம், அது ஒரு வைத்தியசாலையாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், அவற்றை பாதுகாப்பதனால் முதலாவது பயனடைவது அந்த மனிதன், இரண்டாவது அவனை சூழ இருக்க பேசுகிறோம். நாம் எந்த அளவு தூரம் இந்த என்வாயன்மெண்டை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மூன்று விதமான லானத்துக்கள் வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கர்ஸ் எனப்படக்கூடிய அந்த அது வரக்கூடிய மூன்று விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முதலாவது அவர்கள் சொன்னார்கள், நீர்நிலைகள் ரிசர்வயர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அதிலே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம். அதே போன்று மக்கள் நடந்து செல்கின்ற பாதையிலே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம். மக்கள் எல்லோரும் இளைப்பாறுகின்ற மரங்களுக்கு கீழால், அதாவது நிழல் தருகின்ற மரங்களுக்கு கீழால் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திப்பவன் அல்ல, தன்னை சூழ இருக்கின்ற மிருகங்களை பற்றி அவன் சிந்திப்பான், தன்னை சூழ இருக்கின்ற மனிதர்களை பற்றி சிந்திப்பான். இந்த என்வயர்மெண்டோடு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காணப்படும், அவனுக்கு ஒரு தோழமை காணப்படும், அந்த என்வயர்மெண்டை அவன் நேசிப்பான். அதிலே எந்த ஒரு அழிவை ஏற்படுத்துவதையும் அவனுடைய நோக்கமாக நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தன்னுடைய சத்தத்தை கூட அளவுக்கு மீறி உயர்த்த மாட்டான். உங்களுக்கு தெரியும், என்வயர்மெண்டல் பொல்யூஷன் என்று வருகின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக சத்தமிடுவதும் கூட என்வயர்மெண்டலை பாதிக்கும் என்று நாங்கள் சொல்வோம். அந்த வகையில் நாங்கள் ஒலிபெருக்குகளை பயன்படுத்துகின்ற பொழுது, எங்களுடைய விழாக்களின் பொழுது மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் வகையில் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்றால், நிச்சயமாக சுதந்திரத்தினுடைய தன்மைகள் எமக்கு மத்தியில் குறைவாக இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அந்த வகையில் நாம் கட்டாயமாக இந்த நாட்டின் சட்டங்களுக்கு, நியாயமான சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்ற அதே நேரத்தில் அவற்றிலே எங்களுக்கு அதிருப்தி இருக்குமாக இருந்தால் அவற்றை ஜனநாயக முறைப்படி தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடும் கூட நல்லுறவை பேணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த நாட்டில் இருக்கின்ற சகல வளங்களையும் நேசிப்பவர்களாக, அவற்றை பாதுகாப்பவர்களாக, தேசத்தின் நிர்மாணத்திற்காக வேண்டி உழைப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. இந்த நாட்டின் வரலாறு செய்து வாழவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் தூக்கிய சந்தர்ப்பங்களே கிடையாது. அந்த அளவு தூரம் நாங்கள் விசுவாசமாக இருந்திருக்கிறோம். இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டின் அரசியல், இந்த நாட்டின் சுகாதாரம் மற்றும் உண்டான அனைத்து வகையான முன்னேற்றங்களுக்கும் எமது முன்னோர்கள் பெரியதொரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அப்படி பங்களிப்பை அவர்கள் செய்ததனால்தான் இந்த நாட்டு முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவருடைய உள்ளங்களிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த சேவைகளை தொடர வேண்டும். இந்த நாட்டுக்கு எங்களால் ஆன சகல பங்களிப்புகளையும் செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்கு விசுவாசமான, இந்த நாட்டுக்கு தியாகம் செய்யக்கூடிய, இந்த நாட்டை விரும்பக்கூடிய, இந்த நாட்டு மக்களுக்கு எல்லா வகையான சேவைகளையும் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் பாக்கியத்தையும் அடைந்த கூட்டத்திலேயே அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட குற்றம் குறைகளை எல்லாம் மறைப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி விடுவாயாக. முஸ்லீம்களை பற்றி ஏனையவர்களுடைய உள்ளங்களிலே நல்ல இரக்க சுபாவத்தை நீ உண்டு பண்ணுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உன்னுடைய சுவர்க்கத்திலே குடியிருமக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Every plant that grows on land, when the wind